அன்பான குழந்தைகளா, வணக்கம். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு திருக்குறள் தெரிஞ்சுக்க போறோம். ஈகை என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 226வது குறள். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க? அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன். யார் ஒருத்தங்க ஏழ்மையாக கடும் பசியில் இருக்கிறவங்களோட பசியை தீர்க்கிறாங்களோ, பெற்றான் பொருள்வை புலி, அதுதான் அவங்க பிற்காலத்தில் தனக்காக சேர்த்து வைக்கிற செல்வமா. இதற்கான கதையை கேட்போம். தயாராக இருக்கீங்களா? விஜய தேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பசுபதி அப்படிங்கிற ஒரு குயவன் இருந்தாங்களாம். குயவன்னா யாரு? இந்த மண்பானைலாம் செஞ்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்க தான். அவர் ஏழை அப்படின்னாலும் நேர்மையாக உழைப்பாராம். தங்கம் போன்ற மனசுடையவராம். தான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுவாங்களாம். தினமும் சம்பாரித்த காசில் வீட்டு செலவுக்கு போக மிச்சம் இருக்கிறதையெல்லாம் பசியால் வாடுற ஏழைங்களுக்கு கொடுத்துருவாராம். அவரோட மனைவி பணம் எங்க அப்படின்னு கேட்குறப்பெல்லாம், நான் அதை சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த நாட்டை தேவேந்திரன் அப்படிங்கிற அரசர் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்களாம். ஆனால் அவரோட மகனான இளவரசன் தேவமித்ரன் ரொம்ப திமிரும் ஆணவமும் அகம்பாவமும் கொண்டவராம். தன்னோட குரு சக இளவரசர்களை கூட மதிக்க மாட்டாராம். ஏழைகளை கண்டாலே அவருக்கு அருவறுப்பாக இருக்குமா. இளவரசரோட அந்த குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஒரு முனிவர் தன்னோட நாட்டிற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசர், இளவரசர் முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா திருந்திருவா அப்படின்னு நம்பினாங்களாம். அரசர் தன்னோட மகனை கூப்பிட்டு, தேவமித்ரா, நம் நாட்டுக்கு ஒரு முனிவர் வந்திருக்கிறார், அவர்கிட்ட போய் ஆசி வாங்கிட்டு வா மகனே அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம். எரிச்சலோட போன இளவரசன் முனிவர் தன்னை பார்க்காம தவத்தில் கண்ணை மூடிட்டு இருக்கிறத பார்த்து கோவம் வந்துருச்சான். கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து, முனிவரே, இளவரசன் நான் வந்திருக்கேன், அது கூட தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முனிவரை கம்பால் அடிச்சிட்டாரான். தன்னோட தவம் குலைஞ்சதில் ரொம்ப கோவம் வந்துருச்சான் அந்த முனிவருக்கு. அவர் இளவரசரை பார்த்த உடனே அவரோட கெட்ட குணம் தெரிஞ்சுக்கிட்டாரான். யாரையும் மதிக்காத இரக்கமில்லாத இளவரசனே, நீ உன் மனம் போல கல்லா மாறு அப்படின்னு சபிச்சிட்டாராம். அடுத்த நொடியே இளவரசன் கற்சிலையாமல ஆயிட்டானான். நடந்ததை கேள்விப்பட்ட அரசன் முனிவரோட்ட ஓடோடி வந்து கெஞ்சி கதர்னாராம். எனக்காக என் மகனை மன்னிச்சிருங்க முனிவரே, தயவு செஞ்சு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு அழுது கெஞ்சினாங்களாம். அரசர் அழுறதை பார்த்து இரக்கம் கொண்ட அந்த முனிவர் தான் கையில் இருக்கிற கலசத்தை கொடுத்து, உன் நாட்டில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர் இந்த கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் ஒரு துளியை இளவரசன் மீது தெளிச்சா அவன் பழைய நிலைமைக்கு திரும்புவான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களாம், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரசே, இந்த நாட்டிலேயே பெரும் செல்வந்தர் நீங்கள் தான், அதனால் நீங்கள் முதல்ல தீர்த்தத்தை தெளிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தேவேந்திரனுக்கும் அதுதான் சரி அப்படின்னு பட்டுச்சு. ஒரு துளி தீர்த்தத்தை எடுத்து அரசர் இளவரசர் மேலே தெரிச்சாங்களாம். ஆனால் ஒன்றுமே நடக்கலையாம். அப்புறம் அமைச்சர் ஒவ்வொருத்தங்களா தெளிச்சு பார்த்தாங்களாம். இளவரசர் கற்சிலையாகவே தான் இருந்தாங்களாம். உடனே வீரர்களை அனுப்பி நாட்டில் உள்ள பணக்காரங்க எல்லாரையும் வர சொன்னாராம். எல்லாரும் வரிசையாக வந்து தீர்த்தம் தெளிச்சும் இளவரசன் மாறவே இல்லையாம். நாளுக்கு நாள் தீர்த்தமும் குறைஞ்சு கொண்டே போச்சான். எந்த அறிஞர்கள்கிட்ட கேட்டாலும் சரியான பதில் கிடைக்கலையாம். அதனால் அரசர், இனிமே வீரர்களை நம்பினா பயனில்லை, நாமளே போய் பணக்காரரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாராம். ஒவ்வொரு ஊராக சுற்றியும் அவர் நினச்சபடி யாரும் கிடைக்கலையாம். கடைசியாக பசுபதி இருக்கிற கிராமத்துக்கு வந்து சோகமாக உட்காந்துட்டாங்களாம். அன்னைக்கு பார்த்து பசுபதி பானை கொண்டு போன வண்டி என்ன ஆயிடுச்சான், சறுக்கி விழுந்து பானையெல்லாம் உடஞ்சிருச்சான். உடையாமல் இருந்த அந்த ஒன்று ரெண்டு பானைகளை விற்று ரெண்டே ரெண்டு காசு சம்பாரிச்சாராம் பசுபதி. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் அரசனை பார்த்தாங்களாம். அரசர் தம் மகன் நிலைமையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணுங்கள்லாம் சுருங்கி தாடிலாம் நீளமாக வளர்ந்து ஆளே அடையாளம் தெரியாமல் இருந்தாங்களாம். அரசர்னு தெரிஞ்சிக்காத இந்த பசுபதி ஏதோ ஒரு வயசான கிழவர் இருக்கார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு காசுக்கு சாப்பாட்டு வாங்கிட்டு வந்தாங்களாம். வந்து அரசர்கிட்ட, ஐயா நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த உணவை ஏற்றுக்கோங்க, இன்னைக்கு என்கிட்ட இருந்த பணம் இவ்வளவு தான், இவ்வளோ தான் உங்களுக்கு வாங்க முடிஞ்சது, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக சொன்னாங்களாம். அதை கேட்ட அரசர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். நாம் ஏன் பசுபதியை கூப்பிட்டு தீர்த்தம் தெளித்து பார்க்கக்கூடாது, இவர் ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்னு நினச்சாங்களாம் அரசர். பசுபதி கிட்ட நான் தான் அரசர்னும் தான் இளவரசருக்கு நேர்ந்த சாபத்தை பற்றியும் சொன்னாங்களாம். பசுபதி, நீங்கள் உடனே வந்து அரண்மனைக்கு வந்து இளவரசர் சாபம் போகும், உங்கள் கையால் போகுதான்னு முயற்சி செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். உடனே அரசரும் பசுபதியும் அரண்மனைக்கு போயிட்டு பசுபதி தீர்த்தத்தை எடுத்து கல்லாக நிற்கிற அந்த இளவரசர் மேலே தெளிச்சாங்களாம். என்ன ஒரு அதிசயம், உடனே இளவரசர் பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்களாம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா, நம்ம எவ்வளோ செல்வந்தர்கள்லாம் தெளிச்சாங்க, இவரோ ஒரு ஏழை, ஆனால் அவர் தெளிச்ச இளவரசர் மாறிட்டாரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்ச அரசர், பசுபதி உனக்கு என்ன வேணும்னு கேளு, பொற்காசா, வைர வைடூரியங்களா, பவளங்களா, ரத்தினங்களா, நீ செஞ்ச உதவிக்கு என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னாங்களாம். அதை கேட்டு சத்தமாக சிரித்த பசுபதி சொன்னாராம், அரசே உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டில் இப்போ நான் தான் மிகப்பெரிய பணக்காரர்னு, நீங்கள் சொன்ன எல்லா செல்வங்கள் இருக்கிற உங்களாலேயும் பல செல்வந்தர்களாலேயும் கூட இளவரசரோட சாபத்தை போக்க முடியலை, அதனால் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசனையும் அவையோரையும் வணங்கிட்டு கிளம்பிட்டாங்களாம். அரசன் பசுபதியை வியந்து பார்த்தாங்களாம். நடந்த எல்லாத்தையும் பார்த்த இளவரசர் தான் இத்தனை வருஷமா ஆணவத்தோட வாழ்ந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்களாம். அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், இனிமே நான் திருந்திருவேன், உங்களை மேல சிறந்த ஆட்சியாளராக வருவேன், நான் உடனே போய் முனிவர்கிட்டயே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். என்ன குழந்தைங்களா, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதையிலிருந்து? நமக்கு தேவையானது போக மிச்சத்தில் ஒரு பங்கை கஷ்டப்படுறாங்க இல்லையா, எளியோர் ஏழைகள் தேவைப்படுறவங்க, அவங்களுக்கு தானமாக கொடுத்துணுமா, சரிங்களா? அதுதான் நம்ம செய்கிற சிறந்த சேமிப்பு, கடவுளும் அதை தான் விரும்புகிறாங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு திருக்குறள் கதையோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றியுடன் விடைபெறுவது ஆதிலா நபின்.